வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
வணக்கம் நீங்கள். இன்றைய சிந்தனை துளிகள். ஒரு செய்தியை உண்மையாக இருந்தாலும் அதை மற்றொருவருக்கு உன்னால் பிரியமாக சொல்ல முடியாவிட்டால் உண்மையை கூட சொல்லாதே. ஆம், உண்மையை சொல், பிரியமாக சொல். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் பெண்கள் நேயர்களுக்கு வணக்கம். அறிஞர்களின் சிந்தனை துளிகள். போலி நண்பர்களை காட்டிலும் வெளிப்படையாக உள்ள எதிரி மேல். தாமஸ் புல்லர். தகுதி இல்லாதவன் தான் பிறரை அவதூறு செய்து பொழுது போக்குவான். பெண்கள் போதனை எளிதாக இருந்தால் கேட்போரின் உள்ளங்களில் அது புகுந்துவிடும். அல்பர்ட் ஸ்வைட்சர். பொறுமைசாலிகளின் கோபத்துக்கு பயப்படுங்கள். ஜான் ட்ரைடன். ஒரு ஞானி தன் அக ஒளியால் மனித இனத்துக்கு ஒளியூட்டம் இழுக்கிறான். கலீல் கிளப்டான். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய். சாணக்கியர். தனக்கு கிடைக்கக்கூடிய சௌகரியங்களை முன்னிட்டு உறவு பாராட்டும் இடத்தில் உண்மையான உறவு மலர்வதில்லை. ஏ கிருஷ்ணமூர்த்தி. செய்த தவறை மறைத்தது இரண்டு முறை தவறு செய்வதற்கு ஒப்பாகும். தாமஸ் புல்லர். வலிமை உடலில் இருந்து மட்டும் வருவதில்லை, மன உறுதியில் இருந்தும் வருகின்றது. காந்தி அடிகள். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு முக்கியமான தடைக்கல்லாக இருப்பது சுயநலம். சுவாமி விவேகானந்தர். அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாக மாட்டான். புத்தர். நல்லொழுக்கம் இல்லாதவனை வேதங்கள் புனிதமாக்கி விடாது. வசிஷ்டர். கோடிக்கணக்கான குருட்டு நம்பிக்கையாளர்களை விட ஒரு நியாயவானுக்குத்தான் சைத்தான் அதிகம் அஞ்சுகிறான். கலீல் கிளாப்டன். நன்றி, வணக்கம்.
தமிழ் சினிமாவில் தத்துவம் சொல்லும் பாடல்கள் ஏராளம் உண்டு. தத்துவங்கள் சொல்லும் பாடல்களில் இன்று உங்களுக்காக ஒலிபரப்பப் போகும் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களால் பாடப்பட்ட பாடல்.
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லையே. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லையே. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் கேட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் பகல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை.
ஸ்பைஸ்லாண்ட், இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைஸ்லாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைஸ்லாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைஸ்லாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைஸ்லாண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைஸ்லாண்ட். கலாநிதி மூனானான சிவச்செல்வன் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து வரும் கவிஞர். அவர் தான் யாத்த கவிதைகளை கவிதை பூங்கா என்ற பெயரிட்டு மனதின் அரும்புகள் என்று அடைப்பிட்டு வெளியிட்ட ஓர் கவிதை புத்தகத்திலிருந்து தாயின் உறவு தாரம் வரும்பறை என்ற கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். தாயின் உறவு தாரம் வரும்பறை. தந்தையின் உறவு கல்வி பெரும்பறை. சேயின் உறவு தாய் உயிர் போகும் வரை. கணேனின் உறவு தள்ளாடும் வரை. கல்வியின் உறவு பட்டம் பெறும் வரை. நண்பரின் உறவு செல்வம் வரும் வரை. குடித்தவன் உறவு மயக்கம் தெளிவரை. பணத்துடன் உறவு பாடை செல்வரை. வாழ்க்கையின் உறவுகள் விசித்திரமானவை. விதவித நிலைகளில் மனிதனின் தேவைகள் பைத்திய உலகில் சுயநலம் ஒன்றுதான். இயக்கிடும் மந்திரம் இதயத்தின் உறவதான். தாயின் உறவு தாரம் வரும்பறை.
நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ என்
பாடும் செல்வியே நீ, என் வாக்கு மேடையில் நின்று ஆடும் வாணியே, எந்த நாளும் மேன்மையில் என்னை ஏற்றுமேனியே, அன்னை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா, நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம், நீதானே நாள்தோறும் நான் பாடக் காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம்.
ஸ்பைஸ்லாந்து, இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைஸ்லாந்து. நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைஸ்லாந்து. விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைஸ்லாந்து. என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைஸ்லாந்து. என்றும் மறவாதீர்கள் ஸ்பைஸ்லாந்து. இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் சிந்தனையை தூண்டும் சில விடயங்களை தொகுத்து அளிக்கின்றோம். முதலாவதாக வாழ்வின் வெற்றிக்கான ரகசியங்கள். காலையில் விழித்து கட்டிலில் படுத்திருக்கும் போது வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ரகசியங்கள் தெரிய வருகின்றன. ஊரையை பார்ப்பது ஒருவர் வாழ்வில் உயர முயற்சி செய்ய வேண்டும் என்பதை காட்டுகின்றது. ஜன்னல் உலகம் பரந்தது, அதை விரிவான கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்பதை காட்டுகின்றது. மணிக்கோடு ஒவ்வொரு நிமிடமும் பொன்னானது என்பதை காட்டுகின்றது. எதையும் படம் பிடித்து காட்டும் கண்ணாடி எச்செயலையும் ஆழ்ந்து சிந்தித்து செய்ய வேண்டும் என்பதை காட்டுகின்றது. கதவை திறக்க நீ பலமாக தள்ள வேண்டும். உனது வாழ்வில் நீ உனது குறிக்கோள்களை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை கதவு எடுத்து காட்டுகின்றது. ஆண்டு குறிப்பாடு எதையும் சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை காட்டுகின்றது. இரண்டாவதாக நமது கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்வோம். எம்மில் பலர் உலகை மாற்ற நினைத்து அதனால் துன்பம் அடைகின்றோம். உமது கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டால் பெரும் நிம்மதி கிடைக்கட்டும். மேலும் எளிமையாக சிந்தித்து எளிமையாக வாழ்வோம். இதை எடுத்துக் கூறும்போது ஒரு கதையை பார்ப்போம். ஒரு கோடீஸ்வரர் பெரும் வயிற்று வலியால் பல மாதங்களாக துன்பப்பட்டார். வலி அடிக்கடி வந்து அவரை துன்புறுத்தியது. பல பிரசித்தி பெற்ற டாக்டர்கள் வைத்திய செய்தும் அவர் குணமடையவில்லை. இறுதியாக அவர் ஒரு துறவியை போய் சந்தித்தார். துறவி அவரை பார்த்து, இந்த பிரச்சனை தீர வேண்டுமானால் நீ இனிமேல் பச்சை நிறத்தை தவிர வேறு எந்த நிறத்தையும் பார்க்க கூடாது, இப்படி செய்தால் உனது நோய் தீர்ந்துவிடும் என்று சொன்னார். கோடீஸ்வரர் வீடு திரும்பியதும் அவ்வாறே செய்தார். பெரும் செவல செலவில் அவரது வீட்டுக்கும் வீட்டில் உள்ள பொருட்களுக்கும் திரைச்சீலைகளுக்கும் வாகனத்துக்கும் பச்சை வர்ணம் பூசப்பட்டது. அவரது உடைமைகளும் உடைகளும் பச்சையாக மாற்றப்பட்டது. துறவி சொன்னபடியே அவரது வயிற்று வலி மறைந்து விட்டது. சில மாதங்களின் பின் துறவி அவரை பார்க்க வந்தார். கோடீஸ்வரன் வேலைக்காரர்கள் துறவியின் மஞ்சள் ஆடையை மாற்றி பச்சை ஆடையை அணியுமாறு கேட்டுக்கொண்டார். பச்சை ஆடை அணிந்து கொண்ட துறவி கோடீஸ்வரரை பார்க்க சென்றார். கோடீஸ்வரர் துறவிக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். தனது சூழலை பச்சையாக மாற்றிய பின் வலி உடனே மறைந்த விவரத்தையும் மகிழ்வோடு தெரிவித்தார். அப்போது துறவி அவரை பார்த்து, உனது வலி குணமானது அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன், ஆனால் இதற்கு போய் இவ்வளவு பணம் செலவழித்து விட்டாயே, ஒரு பச்சை கண்ணாடியை வாங்கி நீ எந்த நேரமும் அதை அணிந்தால் இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. எந்த பிரச்சனையும் தீர்க்க எளிமையான வழிகள் உள்ளன என்பதை நீ உணரவில்லை என்று கூறினார். அப்போதுதான் கோடீஸ்வரருக்கு உண்மை விளங்கியது. அடுத்ததாக, கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை நீ திரும்ப திரும்ப நினைத்து வாழ்வை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். பெரியர் ஒருவர் ஒரு கூட்டத்தில் நகைச்சுவை நிறைந்த சம்பவம் ஒன்றை கூறினார். கூட்டத்தினர் அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தனர். அதன்பின் பெரியவர் அதே சம்பவத்தை சில நிமிடங்களில் திரும்பவும் கூறினார். அப்போது சிலர் மட்டும்தான் சிரித்தார்கள். இன்னும் 5 நிமிடங்களில் அவர் அதே சம்பவத்தை கூறிய போது ஒருவரும் சிரிக்கவில்லை. பெரியவர் அவர்களை பார்த்து, நான் ஒரு நகைச்சுவை நிறைந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப கூறிய போது நீங்கள் ஒருவரும் சிரிக்கவில்லை, அப்படியானால் உங்கள் வாழ்வில் நடந்த கசப்பான நிகழ்ச்சிகளை ஏன் நினைத்து நினைத்து அழுது வாழ்வை பாழாக்கிக் கொள்கிறீர்கள் என்று அறிவுரை கூறினார். இந்த கதை நாம் கடந்த காலத்தின் கசப்பான நிகழ்வுகளை மறந்து நமது வாழ்வை இனிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என கூறுகின்றது. அடுத்ததாக, நாம் வளமான வாழ்வு வாழும் பொழுது பல நண்பர்கள் நம்மை அறிவார்கள், ஆனால் வறுமை நிறைந்த வாழ்வு வாழும் பொழுது மட்டும் சில உண்மையான நண்பர்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். இறுதியாக, நாம் கோபம் அடையும் பொழுது எமது நாக்கு எமது மனதை விட கூடிய விரைவில் செயலாற்றுகின்றது. எனவே தவறான விடயங்களை சொல்லி விரைவில் அதற்காக வாழ்நாள் முழுவதும் அவதிப்படுகின்றோம். நேர்களே, நீங்கள் இதுவரை உங்கள் சிந்தனைக்கு என்ற விடயத்தில் பல அம்சங்களை கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.
செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா, நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. வேஷம் என்பதா காலம் செய்த கோ செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா. நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா. நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது.
திருமதி பர்வீன் சுல்தான் அவர்களின் பேச்சிலிருந்து.
தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து எங்கள் இலக்கிய பேச்சுலக ஆசான் ஐயா சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே, தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய திருப்பெயரால் விருது பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா ஞானசம்பந்தம் அவர்களே, நகைச்சுவையாக இங்கே உரை நிகழ்த்தி கூடிய அன்பு சகோதரர் மோகன சுந்தரம் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய இன்னவிர பெருமக்களே, குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். ஐயா சேகர் அவர்களுக்கு என் மீது மாறாத அன்பு, என் இளமை பருவம் தொட்டு மாணவ பருவம் தொட்டு நான் பேசி வந்த தமிழால் அவர்கள் இந்த விருதுக்கு நான் தகுதி என்று என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆச்சி மனோரமா அவர்களுடைய ஆத்மா இன்றைக்கு இந்த சூழலில் நம்மையெல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய திருப்பெயரால் இந்த விருதை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்பு கூர்ந்தும் பணிவோடும் அந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விருதை என்னுடைய தாயார் திருமதி பைசுனிசா அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒரு நெகிழ்ச்சியான தருணம். எனக்கு முன்னால் பேசிய மோகன சுந்தரம் அவர்கள் சிரிக்க சிரிக்க பேசி நம்மை எல்லாம் மெய்மறக்க செய்தார்கள். அவர் பேசுகின்ற பொழுது சில நேரங்களில் எனக்குள்ள ஒரு கவுண்டர் வந்துகிட்டே இருந்தது. அது ஒன்றும் இல்லை, பழக்க தோஷம்தான். மேடைகளில் அவரோடு பட்டி மண்டபங்களில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அவருடைய பேச்சுக்கெல்லாம் எதிர்வாதம் புரிவது என் வழக்கம். வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் மாத்த சொன்னார், வைஃபை மட்டும் மாத்த சொல்லல,
அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்களே, இதே வருத்தம் தான் உங்க வைஃபுக்கு அன்னைக்கு இருந்தது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பெண்களை கிண்டல் செய்வது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. நீங்க அவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க, நான் பேசினாலும் கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோக் ஞாபகம் வருது, அதை சொல்லிட்டு நான் தொடங்குறேன். இந்த மாதிரி மோன சுந்தரம் மாதிரி ஒரு ஆள் மனைவியை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ற ஒரு ஆள் வேகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். ஏய், அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தரேன், அவன் கதவை திறந்தான். ஏய், அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுனா, ஃபேனை போட்டான். ஏய், அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுனா, டிவியை போட்டான். ஏய், அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபியை கொண்டு வா, காஃபி கொண்டு வா. அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கழட்டனா, அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா, அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள வீட்டை தர, அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடு, அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடு, காஃபி கொண்டு வா, ஷூவை கழட்டுமா அவனுக்கு, தொலைச்சிருவன் தொலைச்சி அப்படின்னுச்சு அந்த அம்மா. இவர் சைலண்டா சொன்னார், அதை ஆரம்பிச்சிருச்சின்னாரு. முன்னால இருக்கிற ஆட்களை கொலகாரங்களா மாத்திர மாதிரியான வேலைகளை செய்பவர் தான் மோகன சுந்தரம். இருந்தாலும் கூட அவர் மனம் நான் அறிவேன். அவருடைய நகைச்சுவை பேச்சிற்கு நான் மிகப்பெரிய ரசிகை. மிக சிறப்பாக அவர் பேசியிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் என்னுடைய பேச்சை இப்படி தொடங்கலாம் என்று கருதுகிறேன். சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது, குரூப் மெசேஜ்ல தான் வந்தது, உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு பாராளுமன்றத்துல அதுக்கு முன்னால ஒருத்தன் ஒரு சைக்கிளை, சின்ன பையன் சைக்கிளை நிறுத்திட்டு போறான். போலீஸ்காரர் ஒருத்தர் அந்த பையன்கிட்ட கேக்குறார், என்ன துணிச்சல்ல நீ இந்த சைக்கிளை இப்படி நிறுத்திட்டு போற, இது என்ன இடம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆட்கள் வரக்கூடிய இடம் தெரியுமா, இது முதலமைச்சர்கள் வரக்கூடிய இடம், பிரதம மந்திரி வரக்கூடிய இடம், ஜனாதிபதி வரக்கூடிய இடம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம் வந்து என்னை